الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون.
صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், அல்லாஹுவின் பெயரை கூறி இந்திய ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே, அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அடியின் எனக்கு மக்கள் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அனைவரையும் இறைவன் சபூர் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா இந்த உலகத்திலே எங்களை சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் எங்களை படைத்து எங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா தந்திருக்கின்ற அருட்கொடைகளிலே மிக முக்கியமான அருட்கொடை அல்லாஹ் எங்களுக்கு அங்க அவயவங்களை தந்திருப்பது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உங்களுக்கு இரண்டு கண்களை நாங்கள் தர இல்லையா என்று கேட்கிறான். ஒரு நாவையும் இரண்டு உதடுகளையும் உங்களுக்கு தர இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நாவை தந்த அல்லாஹ் அந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த நாவினால் எப்படி பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எங்களுடைய பெற்றோரோடு எப்படி பேச வேண்டும், கடும் போக்குவாதிகளோடு எப்படி பேச வேண்டும், முஸ்லிம்களோடு எப்படி பேச வேண்டும், அதே போன்று எங்களுடைய இனபந்தத்தோடு எப்படி பேச வேண்டும், சிறுவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக, அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அழகாக தெளிவாக கற்று தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பிரதானமான ஒரு உறுப்பு தான் இந்த நாக்கு, இந்த நாவு. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நாவை கொடுத்திருக்கிறான். நாவை கொடுத்து இரண்டு உதறை கொடுக்கவில்லை என்றால் அவரால் சரியாக பேச முடியாது. அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குட்டி நாக்கு இருக்கிறதே, அது இல்லை என்றாலும் அவருடைய உச்சரிப்புகள் சரியான முறையில் வெளிவராது. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கின்ற இந்த அங்க அவயவங்கள் இந்த உறுப்பு பெறுமதியானது. எனவே இந்த பெறுமதியை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு விசாரிப்பான். எனவே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லுகின்றான் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது நாங்கள் பேசக்கூடிய வார்த்தை அழகான வார்த்தையை தான் பேச வேண்டும். மக்களோடு அழகான வார்த்தையை பேசுங்க, மக்கள மனது நோகாம நல்லதை குறைச்சி பேசுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், என்னை ஏற்றுக்கொண்ட அடியார்களுக்கு சொல்லுங்கள், பேசும் போது பேசக்கூடிய அந்த வார்த்தையிலே நல்லதை மிகவும் ஏற்றமானதை மக்களுடைய மனதை புண்படாத வகையில் உடைய வார்த்தையை அமைத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி மூலமாக எங்களுக்கு கட்டளையிடுகிறான். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற நாவு பெருமதியானது. எனவே இந்த நாவின் மூலமாக நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசித்து பேச வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றார், நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பதியப்படுகிறது.
மாயல் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீப்.
இரண்டு மலக்குமார்கள் நாங்கள் மொழியக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு அதை தருவான். மனிதன்
சொல்லுவான்,
இந்த பட்டோலையில சின்ன விஷயம் பெரிய விஷயம் எந்த ஒண்ணுமே விட்டு வைக்க இல்லையே, எல்லாத்தையும் இந்த பட்டோலையில கொண்டு வரப்பட்டிருக்குதே என்று மனிதன் கைதப்படுவான். கண்ணியமானவர்களே, எனவே நாம் பேசுகின்ற போது தெளிவாக திருத்தமாக பேச வேண்டும். மற்றவருடைய மனது நோவு வகையில் பேசக்கூடாது. ஏழைக்கு முன்னால் எங்களுடைய செல்வத்தை பற்றி பேசக்கூடாது. நோயாளிக்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. பலவீனருக்கு முன்னால் எங்களுடைய பலத்தை பற்றி பேசக்கூடாது. மகிழ்ச்சியை இழந்தவர்களுக்கு முன்னால் எங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடைய மகிழ்ச்சியை பேசக்கூடாது. குழந்தை பாக்கியம் அற்றவர்களுக்கு முன்னால் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசக்கூடாது. குழந்தைகளுடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது. அனாதைகளுக்கு முன்னால் எங்களுடைய தந்தையுடைய பெருமதியை பற்றி பேசக்கூடாது. ஏனென்றால் அவருடைய மனம் நோ, அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனவே இஸ்லாம் தெளிவாக எல்லா துறையிலும் எங்களுக்கு வழிகாட்டி தருகிறது. கண்ணியமானவர்களே, நாம் எப்போதும் நேர்மையாக பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான்,
யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ்.
ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலூ
கௌலன் சதீதா.
நீங்க நேர்மையான பேச்ச பேசுங்க. நேர்மையை தவிர வேற ஒன்றும் உங்களோட வாயால வரக்கூடாது என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாம் எப்போதும் நேர்மையாக பேச வேண்டும். அல்லாஹு தஆலா நாங்க பெற்றோர்களை பேசுறோம் எப்படி என்பதையும் சொல்லி தருகிறான். அவர்களுக்கு தீ என்ற வார்த்தையை உங்களோட வாயால சொல்லுவானாம். இந்த வாயை தந்திருக்கிறான், இந்த நாவால தீ என்ற வார்த்தை உங்களோட வாப்பாக்கு ஆகி சொல்லிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்லி சொல்கிறான்,
வலா தன்ஹருஹுமா,
அவர்களை விரட்டவும் வேண்டாம்.
வகுல்லஹுமா கௌலன் கரீமா,
அவர்களோடு சங்கையான வார்த்தையை கொண்டு பேசுங்க. இந்த உலகத்துல எது மிகவும் சங்கையான வார்த்தையோ அதை கொண்டு பேசுங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், கரீம் என்ற வார்த்தை அல்லாஹ்வின் சிபத், சங்கையானவன், அல்லாஹ் கண்ணியமானவன். இந்த வார்த்தையை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு பேசி இந்த வார்த்தையாக எங்களுக்கு பயன்படுத்துகின்றான். கரீம் சங்கையான வார்த்தையாக, மரியாதையான வார்த்தையை கொண்டு உங்களோட வாப்பாவோட நீங்க பேசுங்க, உங்களோட உமாவோட நீங்க பேசுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லித்தார். கண்ணியமானவர்களே, மக்களோட எப்படி பேசணும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் நபிக்கு கட்டுக் கொடுத்தான். அல்லாஹ் நபிக்கு சொல்லுகின்ற போது,
ஃபகுல்லஹும் கௌலம் மைதுவா,
நபியே நீங்க அவங்களோட பேசும் போது நீங்க மிருதுவாக பேசுங்க, கனிவாக பேசுங்க, அவங்கள மனசை உடைக்கிறாருங்க என்றெல்லாம் பரவாயில்ல நபிக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, அதாவது பிரோன் என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய ஒரு கடும், அதாவது மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலான அரசன். அந்த அரசன் எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்று எங்களுக்கு அந்த வரலாறுகளை பார்க்க முடிகிறது. ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டு குவித்தான். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலன், ஈனரக்கமில்லாத ஒரு கொடுங்கோலன். அந்த பிரௌனத்திலே அல்லாஹ் இரண்டு நபியை அனுப்புகின்றான், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம். இரண்டு பேரையும் அல்லாஹ் அனுப்புறான். அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் ட்ரெய்னிங் கொடுக்கிறான், பயிற்சி கொடுக்கிறான். நீங்க அவங்களோட எப்படி பேசணும் தெரியுமா, நீங்க இப்படித்தான் பேசணும் அல்லாஹ் சொல்லுகிறான். இது நீங்க ரெண்டு பேரும் பிரவுண்ட போங்க, நீங்க ரெண்டு பேரும் பிரவுண்ட போங்க. யார பார்த்து அல்லாஹ் சொல்லுறான், ரெண்டு நபியை பார்த்து சொல்றான். எங்களை போல மக்களை பார்த்து சொல்ல இல்ல, ரெண்டு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுறான், நீங்க ரெண்டு பேர் வந்த பிரவுண்ட போங்க. அவன் வழி தவறி வாழ்றான், அவன் உண்மையில நேர்வழி தெரியாம வாழ்றான், அல்லாஹ் மறுத்து வாழ்றான். நீங்க ரெண்டு பேருமே தவங்களோட எப்படி தெரியுமா பேசணும், இப்படி பேசுங்க, மிருதுவாக பேசுங்க, சொந்தாக பேசுங்க, பிரௌண்ட உள்ளத்தை உடைக்கிறாதீங்க. அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் நபிமார்களுக்கு. ஏனென்றா நீங்க பேசக்கூடிய பேச்சால அவர் படிப்பினை பெறலாம், அந்த பிரவுன் படிப்பினை பெறலாம், அல்லாஹ்வுக்கு பயந்து நல்லவனாக மாறலாம். அதனால் கௌலன் லையினா, மிருதுவாக சொப்டாக நீங்க பேசுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கடும் கோலன், மிகப்பெரிய ஒரு கடும் போக்குவாதியான ஒரு அவசரத்தை அனுப்புகின்ற போது ரெண்டு நபிக்கும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை கண்ணியமானவர்களே. எனவே எங்களை சமூகத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டா நாங்க எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. வாயால வரக்கூடிய வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லாத பயங்கரமான வார்த்தை. இப்படியான விஷயங்களை தான் நல்ல விஷயங்களை நாங்க பேசணும். இதற்கு மாற்றமாக அருவறுப்பான விடயங்களை பேசக்கூடாது. எப்போதுமே நாவால உண்மைதான் வரணும். அல்லாஹ் முஸ்தலா பரிசுத்து அல்குர்ஆன் சொல்கிறான், யா ஐயுஹல் லதீனா ஆமனுத்தகுல்லா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. வகூனூ மஅல் ஸாதிகீன், உண்மையாளரோடு சேர்ந்து நீங்க இருங்க, பொய்யர்களோடு நீங்க இருக்கவானாம். கண்ணியமானவர்களே, உண்மையாளர்களோடு இருங்க. நல்லா குர்ஆன் இல்லைங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். பொய்யர்கள் என்று சொல்லுகின்ற போது இன்று நாம் சமூகத்திலே பல பொய்யர்களை இனம் காணலாம். இந்த நாவினால் நிறைய பேர் பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று சமூகத்தில் நாம் இனம் காண போனால் அநேகமானவர்கள் வியாபார பொய்யர்களாக இருப்பார்கள். பொய் இல்லாமல் வியாபாரம் பண்ண முடியாது, எப்படியாவது பொய் சொல்லி எங்களை வியாபாரத்தை நடத்துவதும் சொல்லி வியாபார பொய்யர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அதே போன்று கேலி பொய்யர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். எந்த மக்களை கண்டால் சிரிப்பதற்காக, பெண்களை பார்த்து சிரிக்க வைப்பதற்காக, சிறுவர்களை பார்த்து சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்லுவார்கள் இந்த நாவினால், அது பாவம். அது மாத்திரமல்ல, விளையாட்டு பொய்யர்கள் இருக்கிறார்கள். விளையாட்டாக எல்லா நேரத்திலும் தமாஷ் பண்ணுவார்கள், எல்லா நேரத்திலும் விளையாட்டாக தன்னுடைய காலம் கழியும். எனவே இப்படி விளையாட்டாக போய் சொல்லக்கூடியவர்களும் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், குடும்பம் கலைக்கும் பொய்யர்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். இங்கு நடக்காத ஒன்றை அங்கும், அங்கு நடக்காத ஒன்றை இங்கேயும் சொல்லக்கூடிய, அதாவது குடும்பத்தை கலைக்கின்ற பொய்யர்களும் சமூகத்தில் இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இது மாத்திரமல்ல, இன்னும் சமூகத்தில் சில பொய்யர்கள் இருக்கிறார்கள். அதாவது அரசியல் பொய்யர்கள் சமூகத்திலே செய்கின்ற வேலை ஒன்றுதான், செய்கின்ற வேலை இரண்டுதான், ஆனால் அந்த இரண்டை இருபதாகவும் இருநூறாகவும் காட்டுகின்ற, நிறைய வேலைகள் செய்து தருவதாக வாக்குறுதி கொடுக்கின்ற, பொய்க்காக வாக்குறுதி கொடுக்கின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற, மக்களுக்கு இந்த ஓட்டை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த, அதாவது வாக்கை பெற்று இவர்கள் அதாவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொள்வதற்காக, இவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்து கொள்வதற்காக, இவருடைய பதவிகளை தங்க வைத்துக் கொள்வதற்காக பொய் சொல்லி, அதாவது அரசியல், அதாவது காலத்தை கடத்தக்கூடிய மக்களின் சமூகத்தில் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் சில பொய்யர்கள் இருக்காத கொடை பொய்யர்கள் கொடுப்பார்கள் ஆயிரம் ரூபாய் தான், ஆனால் ஒரு லட்சத்தை விட கூடுதலாக கொடுத்ததாக கதைப்பார்கள். செய்திருப்பார்கள் ஒரு வேலைதான், ஆனால் அதை விட அதிகமாக சொல்லி அந்த அமலை வீணாக்கி இருப்பார்கள். எனவே கண்ணியமானவர்களே, செய்த அமல்களை பாதுகாக்கணுமா? எங்களை நாம பாதுகாப்போம். எங்களை நாம பாதுகாத்தா தான் எங்களை அமல் பாதுகாக்கப்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமானது அவன் கேள்விப்படுகின்ற இந்த காதால் கேள்விப்படுகின்ற எல்லா விஷயத்தையும் பேசுகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அடையாளம் தான். கேள்விப்படுகின்ற எல்லாவற்றையும் பேசக்கூடாது, உள்ளத்திலே படுகின்ற எல்லாவற்றையும் பேசக்கூடாது. உள்ளத்திலே படுகின்ற எல்லாவற்றையும் நாங்கள் பேசினால் சிலர் புரிவார்கள், பலர் பிரிவார்கள். எனவே உள்ளத்திலே படுகின்ற நல்லதை நாங்கள் பேச வேண்டும், நல்லதை புரட்டி பேச வேண்டும், அப்போதுதான் எல்லோரும் பிரிவார்கள். உள்ளத்திலே பட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசினால் எங்களுடைய பேச்சை சிலர் தான் சமூகத்திலே புரிவார்கள், பலர் பிரிவார்கள் எங்களுடைய வார்த்தையால். எனவே நாங்கள் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை கலைக்கிற வார்த்தையாக, ஒரு ஊர்ல உள்ள ஒற்றுமையை கலைக்கிற வார்த்தையாக, ஊர்ல உள்ள ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கின்ற வார்த்தையாக எங்களுடைய வார்த்தை அமைந்து விடக்கூடாது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாதா போய் கொண்டிருக்குது. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர் துவர்க்கவாதி, அந்த அளவு இந்த உலகத்துல நிறைய அமல் செய்திருக்கிறார், இவர் துவர்க்கவாதி என்று சஹாபாக்கள் சொல்லிவிட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம், போகக்கூடிய மனிதர் இருக்கிறாரே, இவர் சில வேலை செலவழிக்கக்கூடிய ஒரு விடயத்திலே செலவழிக்காமல் கஞ்சத்தனம் செய்திருக்கலாம், பேசக்கூடாத ஒரு விஷயத்தை இந்த நாவினால் ஒரு வார்த்தை அவர் முடிந்திருக்கலாம். இந்த இரண்டு காரணங்களால் நீங்கள் செய்யக்கூடிய சிபாரிசு, நீங்கள் செய்யக்கூடிய துவக்கம் கிடைக்கும் என்று சிபாரிசு இவருக்கு மறுக்கப்படலாம் என்ற கருத்தை சொன்னார்கள். எனவே ஒரு வார்த்தை நாங்கள் பேசிட்டா அது எங்களை நரகளை கொண்டு போட்டுருமல்லா, எங்களை பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எனவே வாயால வரக்கூடிய வார்த்தைகளை அளந்து அளந்து பேசுங்க, தெரிஞ்சு பேசுங்க. உள்ளத்தால பேசுவதற்கு முன்னால உள்ளத்தால பல முறை யோசிங்க, இது மக்கள் உள்ளத்தை பாதிக்குமா என்று பழமறை யோசித்தான் ஒரு வார்த்தையை பேச வேண்டும். சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, ஆறும் ஒரு மனிதன் நெருப்பினால் சுட்ட ஒரு புண் காயம், ஆனால் ஆறாவது ஒரு மனிதன் நாவினால் சுட்ட பண்ணு சொல்லுவார்கள். நாவினால் ஒரு மனிதனை சுத்தி விட்டால் ஏற்றி விட்டால் அது ஆறாது. அதனால தான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பாவங்கள்ல அதிகமான பாவம் இந்த நாவின் உலகத்தான் இடம்பெறுகிறது. அஸ்ரு ஹதாயா இப்னு ஆதம் மனிதர்கள் செய்யக்கூடிய அதிகமான பாவங்கள் இந்த நாவினால் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கின்றன. எனவே கண்ணியமானவர்களே, சாதாரணமான ஒரு உறுப்பல்ல நாவு, கிட்டத்தட்ட இந்த நாக்கு 50 கிராம் இருக்கும், எங்களோட உடம்பு 50-60 கிலோகிராம் இருக்கும். ஆனால் இந்த 50 கிராம் உடைய நாக்கு இருக்குது, 50-60 கிலோகிராம் எடையுடைய இந்த உடம்பு பிறந்தோ நரகில தள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது. குழஞ்சி குழஞ்சி திரும்பி திரும்பி பேசும், ஒரு வார்த்தை தவறி பேசிட்டா இந்த உடம்பு அப்படியே நரகத்துக்கு கொடுத்துரும் நாக்கு, இந்த நாவு. எனவே கண்ணியமானவர்களே, பேசக்கூடிய வார்த்தைகளை அதாவது எங்கட உள்ளத்தால கொஞ்சம் யோசித்து போட்டு பேசுவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகா பேசுவாங்கடா, நல்ல விஷயங்களை பேசுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசுறதுக்கு பக்கத்துல யாராவது இருந்தா, நபியாங்கள மஜ்லிஸ்ல யாராவது உட்கார்ந்தா, நபியாங்க இந்த மஜ்லிஸ்ல எத்தனை வார்த்தை பேசினாங்க என்பதாக, வார்த்தை வார்த்தையாக என்னதான் என்பதாக ஒரு சஹாபி சொல்லுகின்றார். அவர்கள் பேசுகின்ற போது நிதானமாக பேசுவார்கள், அவசரப்பட மாட்டார்கள். மிக முக்கியமான விடயங்களை பேசுகின்ற போது 3 முறை அதை சொல்லுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சை உபதிக்கின்ற போது சொல்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் பேசுகின்ற போது நிதானமாக யோசித்து பேச வேண்டும். அடுத்ததாக, நாங்கள் எப்படி பொய் பேசக்கூடாதோ அதை போல புறமும் பேசக்கூடாது. இன்னொரு பத்தி புறம் இந்த நாவால பேசக்கூடாது. புறம் பேசினா சாதாரணமான ஒரு விளைவு அல்ல, சாதாரணமான ஒரு பாவம் அல்ல புறம். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே பல இடங்களில் எச்சரிக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மற்றவரை பற்றி துருவி துருவி ஆராய வேண்டாம், மற்றவரை பற்றி துருவி துருவி ஆராய வேண்டாம், செக்யூரிட்டி வேலை பார்க்க வேணாம், துருவி துருவி ஆராயறது அல்லாட வேலை. அது அல்லாஹ் எங்களை ஆராயக்கூடியவன், அல்லாஹ் எங்களை கண்காணிக்கக்கூடியவன். எனவே நீங்க ஒரு மனிதனை துருவி துருவி ஆராய வேண்டாம். வெளியரங்கத்தை பாருங்க, அவரை உள்ளரங்களை நீங்க பார்க்காதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், வலா யகதப் பஅலுகும் பஅலா, உங்களில் சிலர் சிலருடைய குறத்தை பேசாதீர்கள், சிலர் சிலருடைய குறைகளை பேசாதீர்கள். அப்படி பேசினால் என்ன விளைவு தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயா குலலஹும் அகீஹி மைதா, மௌதா போன உங்களோட சகோதரர் விரட்டிய தின்னுவதற்கு சமன். இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு நாளும் மாட்டரைச்சு சாப்பிடுறோம், ஆட்டரைச்சு சாப்பிடுறோம், கோழி அரைச்சு சாப்பிடுறோம். ஆனா புறம் பேசக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நாளும் மனித மாமிசங்களை தின்னு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜனாதா முன்னால வைக்கப்பட்டிருக்குது. நாங்க எல்லாரும் அந்த ஜனாதாவுக்கு முன்னால சொல்ல வந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனாதா ஒரு பகுதியை வச்சு நீங்க சாப்பிடுங்கிற ஒரு ஆளு குறித்தா சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாங்க. என்ன பைத்தியம் அந்த வேலை செய்றீங்க? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க புறம் பேசினா மத்தவன குறைய நீங்க தேடி தேடி ஆராய்ந்தா மனித மாமிசம் திண்டுவதற்கு சமன் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர், என்னுடைய கருத்து அல்ல, குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். எனவே கண்ணியமானவர்களே, யாரையும் துருவி துருவி ஆராயவானாம். அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல சொல்லுகின்றான், நீங்க ராசியம் பேசணுமா? எதை பற்றி ராசியம் பேசணும்? என்னென்ன விஷயங்களை நீங்க பேசக்கூடாது? அதையும் அல்லாஹ் சொல்லி
காட்டுகிறான்.
ஈமான் கொண்டவர்களே, நீங்க ராசியம் பேச நாடினா நீங்க எப்படி ராசியம் பேசணும் தெரியுமா?
பாவமான
விஷயங்கள்ல ராசியம் பேசுவான். இன்னொரு புலி தோன்ற விஷயங்கள், பாவம் செய்யற விஷயங்கள், கலவெடுக்கிற விஷயங்கள், மதுபானம் குடிக்கிற அருவறுப்பான விஷயங்கள் நீங்கள் ஆசையை பேசவானாம். அல்லாவுக்கு மாறு செய்யற விஷயங்கள், ரெண்டு பேரை பிரிச்சு வைக்கிற விஷயங்கள், குடும்பங்களை கலைக்கிற விஷயங்கள், ஊர்ல உள்ள ஒற்றுமையை சமூகம் விளைவிக்கிற விஷயங்கள், இதுல ஆசையை பேசவானாம். ஒரு மனுஷன் எல்லாரும் சேர்ந்து மசூரா போய் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஆனா ரெண்டு பேரும் குசு குசு பேசி கொண்டிருப்பாங்க, இந்த ராசியம் பேசவானாம். அல்லாஹ் சொல்லுகிறான், சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூல்மார்களுக்கு மாறு செய்யற விஷயத்திலேயே நீங்க ராசியம் பேசவானாம். எதை நீங்க ராசியம் பேசணும்? நன்மையான காரியங்கள ஏராளமா ராசியம் பேசுங்க. உதாரணமா ஒரு மஜ்லிஸ்ல ஏதோ ஒரு உதவிக்காக வேண்டி ஏதோ ஒரு வசூல் பண்றாங்க, ஒத்த சொல்றாரு நான் 5000 கொடுக்கறேன். உடனே மத்தவர் ராசியம் பேசுறாரு, நீ எவ்வளவு கொடுக்க போறீங்க, நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க சொல்லுங்க. இன்ஷால்லாஹ் ரெண்டு பேரும் ஒரே அமௌண்ட் கொடுப்போம். நல்ல விஷயத்துல ராசியம் பேசுங்க, நன்மை செய்யற விஷயத்துல ராசியம் பேசுங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றார், அல்லாஹ் பயப்படுற விஷயத்துல ராசியம் பேசுங்க, தக்வாவுடைய விஷயத்துல ராசியம் பேசுங்க. ஆனா நீங்க என்ன ராசியம் பேசினாலும், எப்படி நீங்க பேசாம இருந்தாலும், என்னென்ன விஷயம் பேசினீங்களோ இந்த மக்களுக்கு விளங்குகிற நீங்க ரெண்டு பேரும் முணுமுணுத்தீங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் நாளை மறுமையில நீங்க எல்லாரும் அல்லாஹ்விடத்துல கொண்டு வரப்படுவீர்கள். கொண்டு வந்த அல்லாஹ் அவங்களை எழுப்பாட்டுவான், உங்களோட ராசியம் பரரசியமாக்கப்படும். மூடியிருந்த அறை, இரு தரைக்குள்ள பேசிய ராசியம், இரு தடைக்கு நடந்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான் என்ற விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்தால குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க என்ன செய்யணும்? கெட்ட விஷயங்களை ஆசையம் பேசக்கூடாது, பொறாம எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடாது, இன்னொருத்தரை பற்றி புறம் பேசக்கூடாது. அது மாத்திரமல்ல, வீணானதையும் பேசக்கூடாது. சும்மா வீணானது, நேரத்தை கழிக்கிற விஷயங்கள், வீணாக நேரம் போகுது, சும்மா கழிச்சு கொண்டிருக்கிறது, இதுவும் கூடாது. அதையும் அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், மூமீன்கள் திடனாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். மூமீன்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. இதனால் இந்த விஷயத்தை அல்லாஹ் விபரிக்கின்ற போது, அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன், அவர்களுடைய தொழுகையிலே அவர் இரையற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். முதலாவது அல்லாஹ் சொல்லுகிற சிபாத், அவர்கள் இரையற்றம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அடுத்ததாக கெட்ட விடயங்கள், அருவறுப்பான விடயங்கள், வீணான விடயங்கள் எங்கேயாவது பேசப்பட்டா அதை புறமுக காட்டிடுவார்கள், அதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். இது நல்லடியார் வலிமை. இப்படியான தன்மையில யாராவது இருந்தா இவங்களுக்கு தான் வெற்றி. இவங்களால் உண்மையான முறையில் வெற்றி பெற்ற மோமியங்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்னும் அல்லாஹ் அந்த வெற்றியை கூடுதலாக விபரிக்கின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் இறுதியிலே, உலாயிகஹுல் வாரிசூன், இவர்கள் தான் அனந்தரக்காரர்கள். எதுக்கு அனந்தரக்காரர்கள்? அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தின் அனந்தரக்காரர்கள் தான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் இவர்களுக்கு தான். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். கெட்ட விடயங்களுக்கு காது கொடுக்காதவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. எனவே கண்ணியமானவர்களே, மற்றவர்களை பற்றி எப்போதும் நல்லெண்ண நினைப்போம், நல்லதை பேசுவோம். ஊரை பிரிக்கின்ற விடயங்கள், குடும்பத்தை பிரிக்கின்ற விடயங்களை பேசாது இருப்போம். எங்களை நாம முதலாவது நாம பாதுகாத்தா நாம செஞ்ச அமல்களை பாதுகாக்கலாம், ஊர்ல உள்ள பிரச்சனைகளை பாதுகாக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, நாம பாதுகாக்கணும். நாளைய கயாமத்துடைய நாளையில நடக்கின்ற மிகவும் பயங்கரமான ஒரு காட்சியை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கின்ற போது உங்களிலே ஓட்டாண்டி யார் தெரியுமா, உங்களோட்டுக்காரன் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார், எங்களிடத்திலே திருகம் தீனார், காசி பணம், தோட்ட துரோகங்கள் இல்லாதாக்கள் நாங்க பதில் சொல்லுவோமே, அதை போல தீனார் திருகம் இல்லாதவங்க தான், அதாவது நஷ்டவாளிகள் அவர்கள் தான் மங்களோட்டுக்காரர்கள் என்ற கருத்தை சஹாபாக்கள் சொன்னார். கண்ணியமானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வங்கலோட்டுக்காரன் உண்மையான வங்கலோட்டுக்காரன், உண்மையான நஷ்டவாளி யாரந்தா நாளை கயாமத்துடைய நாளையில நிறைய தொழுது கொண்டு வருவார், நிறைய நோம்பு பிடிச்சு கொண்டு வருவார், நிறைய ஜகாத்து கொடுத்து கொண்டு வருவார். ஆனால் இத்தகைய நல்ல அமல்களை நிறைய கொண்டு வந்திருப்பார். ஆனால் இதே சந்தர்ப்பத்தில அவரை பற்றிய முறைப்பாடுகளும் இன்னொரு பக்கத்தால வந்து கொண்டே இருக்கும். ஒருவர் வந்து சொல்லுவார், கது சத்தமஹாதா, இவன் இந்த நாவால என்ன ஏத்தினான், சொல்லுதான் உண்மை, நோம்பு நோட்டான் உண்மை, இவன் சொத்து செல்வத்தை ஏழைகளை வாழ வைப்பதற்கு அவனை கொடுத்தான் உண்மை, ஆனா என்ன ஏத்தினான், அல்லாஹ் என்ன செய்வான், இவர்த கூலிகள் அப்படியே அவருக்கு கொடுப்பான். இன்னும் ஒருவர் வருவார், இவன் என்ன இட்டு கட்டினான், செய்யாத ஒரு விடயத்தை செய்ததாக சமூகத்துக்கு சொன்னான், ஏன் குடும்பம் கலைஞ்சது, ஏன் பிள்ளை குட்டிய வாழ்க்கைக்கு இவருடைய வார்த்தை தடையாக இருந்தது. எனவே இவருடைய விடயத்துல நீ நீரம் செலுத்தி அல்லாஹ் இடத்துல அந்த மனிதர் வந்து முறையிடுகின்ற போது மீண்டும் இவருடைய அமளி பாதத்துக்கள் அப்படியே அவருக்கு குடிப்பார். குடுத்ததுக்கு பின்னால் இன்னும் ஒருவர் வருவார், பணத்தை இவர் தின்னுட்டார், ஜகாத்து கொடுத்தார் உண்மை, ஆண்டா ஏன பணத்தை தின்னுட்டாரே, மனிதனுடைய உள்ளங்கள்ல வாழ்றது, அவங்களோட உடம்ப வளர்க்கிறது நல்ல சாப்பாடு இல்ல, நெருப்புண்டு சொல்றான். ஆனால எங்களுடைய உணவு எங்கட உடம்புல போனா அது நெருப்புண்டு சொல்றான். எனவே இப்ப நெருப்பால தங்களுடைய உடம்ப வளர்த்து கொண்டவர்கள், நெருப்பால தங்களோட வயிறை வளர்த்து கொண்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நாளை கியாமத்துறை நாளையிலே சில அனாதைகள், சில பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய பணத்தை இவர் தின்றார். எனவே என்ன செய்யப்படும், இவருடைய அமல்கள் அப்படியே அவருக்கு கொடுக்கப்படும். கொடுத்து கொடுத்ததுக்கு பின்னால் இவருடைய அமல் எல்லாம் அப்படியே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு பின்னால இன்னும் சிலர்கள் வருவார்கள், இவனுக்கு அதிகாரம் இருந்தது, இவனுக்கு பலம் இருந்தது, இவருடைய பணத்தை வைத்து இவருடைய அரசியலை வைத்து எனக்கு அடித்தார், என்னுடைய ரத்தத்தை ஓட்டினார் என்று ஒருவர் சொல்லுவார். ஆனால் கொடுப்பதற்கு இவருடைய நன்மைகள் எதுவுமே இல்லை, முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய பாவங்கள் எல்லாம் நல்லடியாராக நிறைய நன்மைகளோடு வந்த மனிதருடைய தலையிலே சுமத்தாட்டப்படும். இன்னும் சிலர் வருவார்கள், வந்து சொல்வார்கள், வல்லரபஹாதா, என்ன இவன் அடித்தான், இப்படி எல்லாம் முறையிடுகின்ற போது அவருடைய பாவங்களும் இவர் மீது சுமத்தாக்கப்பட்டு இறுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்மா துரிஹ பின்னார், பின்பு அவரை நரகத்திலே வீசப்படும். நிறைய அமல்களோடு வந்தார், ஆனால் தங்களுடைய உறுப்பை பேணிக் கொள்ளவில்லை. இந்த நாவினால் எதை பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்தானோ அதை பேசவில்லை, எதை பேசக்கூடாதோ அதை பேசினார். எனவே கனியமானவர்கள், நாளை கயாமத்துடைய நாளை அல்லாஹ் எங்களுக்கு கேவலத்தை தருவான், இந்த உறுப்புகளை நாங்கள் சரியான முறையை பயன்படுத்தாத போது. எனவே கனியமானவர்களே, இந்த உறுப்புகளை சரியான முறையை பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் நாளை கயாமத்துடைய நாளை எங்களுக்கு வெற்றியை தருவான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து இன்னும் ஒரு விடயத்தை நாவினால் சொல்லக்கூடாது, செய்த உதவிகளை சொல்லி காட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் கொடுத்த உதவியை சொல்லி காட்டினா, ஒரு நாய் இருக்குதே சத்தி எடுத்தா வாந்தி எடுத்தா அதை எப்படி மீண்டும் தின்னுவதற்கு முயற்சி பண்ணுமோ, மீண்டும் எப்படி தின்னுமோ அதை போலதான் ஒரு மனிதன் கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி வைத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் சில மக்களோடு பேச மாட்டான், சில முகத்துடைய முகத்தை அல்லாஹ் அதாவது அருள் பார்வை கொண்டு பார்க்க மாட்டான். அவல்ல ஒருத்தர் யார் தெரியுமா, கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டக்கூடியவர். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் கொடுத்த தர்மங்களை செய்த உதவிகளை சொல்லி காட்டினோம் என்றால் நிச்சயமாக நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அல்லாஹுடைய லிகா எங்களுக்கு இல்லாமல் போயிடும். எனவே கொடுத்த தர்மங்களை யாரும் சொல்லி காட்டவானாம். அப்படி சொல்லி காட்டுவதா இருந்தா அப்படியான தர்மங்களை செய்ய வேணாம். ஏனென்றா நாளைய கையாமத்துறையினாலே நாங்கள் செஞ்ச அமல் யாருடைய மீசான்ல இருக்க போகுது? நாங்க தான் கொடுத்தோம் தான தர்மம், ஆனா அது எங்களுடைய மீசான்ல இல்ல, இன்னொருத்தர் மீசான்ல அது இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, கொடுத்த தர்மத்தை நீங்க இஸ்லாத்தா கொடுங்க, அதை பாதுகாருங்க. எந்த அளவுண்டா இமாம்கள் சொல்லுவார்கள், ஒரு கணவன் தர்மம் கொடுக்கிறார் மனைவிக்கு தெரியக்கூடாது, ஒரு மனைவி தர்மம் கொடுக்கிறா கணவனுக்கு தெரியக்கூடாது, அந்த அளவு இஹ்லாஸ் பேர வேண்டும். கண்ணியமானவர்களே, அப்படி இஹ்லாஸ் பேருகின்ற போதுதான் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அமலுடைய முழுமையான கூலி தருவான். இந்த விடயங்களை சொல்லக்கூடாது, செய்த தர்மங்களை சொல்லி காட்டக்கூடாது. அடுத்தது கணவன் மனைவி கடையில நடக்கக்கூடிய சுந்தரங்க விடயங்கள், ரகசிய விடயங்கள், குடும்ப விடயங்கள், இதை வெளியே போய் சொல்லுவது மிக பயங்கரமான பாவம். இந்த நாவினால் எதையும் பேச முடியாது. இஸ்லாம் இந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் கடுமையாக வேதனை செய்யக்கூடிய மனிதர்களிலே ஒரு சாரால் தான் தன்னுடைய குடும்பத்தோடோ தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் இருந்துவிட்டு அதை வெளியே போய் சொல்லக்கூடியவன், இவனுக்கு கடுமையான வேதனை இருக்குது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். எனவே கண்ணியமானவர்களை, இந்த விடயத்திலும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மஜ்லிஸ்களில் பேசக்கூடிய விடயங்கள், இதையும் போய் சொல்லக்கூடாது. உதாரணமா ஒரு நிர்வாகம் இருக்கிறார்கள், 9 பேர் 10 பேர் 11 பேர் இருக்கிறார்கள். அதற்குள்ளே ஒரு மசூரா நடக்கிறது, ஊர்லே ஒருவர் தப்பு தவறு செய்கிறார், அவரை திருத்த வேண்டும். எல்லோரும் சேர்ந்து மசூரா பண்ணிருந்தார்கள். கண்ணியமா மசூரா பண்ணி வைத்து அவருடைய வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் போவோம், அவரை கையுமயமாக பிடித்து அவருக்கு சில எச்சரிக்கைகளை செய்து அவரை நாங்கள் திருப்புவோம் என்ற நல்ல நோக்கத்துக்கு அவனை மசூரா செய்கிறார்கள். கண்ணியமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்கிறார், அதற்கு இடையிலே அவரை பற்றி தனிப்பட்ட ரீதியிலே சந்தித்து உங்களை நாளைக்கு சந்திக்க வரப்போறார்கள், திடீர்னு உங்களுடைய வீட்டுக்கு வரப்போறார்கள், கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுவார் என்றால் இது அமானதற்கு மாற்றமானது. இப்படியான விடயங்களுக்கு நாவலே வரக்கூடாது. எந்த அளவென்றால் பேணுதலுக்காக சொல்லுவார்கள், அதாவது நிர்வாகத்தை உண்டோம், நிர்வாகத்திலே பேசக்கூடிய மனைவிக்கு கூட தெரியக்கூடாது. பெண்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர் ஒரு விஷயத்தை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள், எனவே அதை வெளியே சொல்லக்கூடியவர்கள். அதனால் தான் சொல்லலாம் அனைவரும் சொன்னார்கள், மசூராக்களிலே ஆண்களை முற்படுத்துங்கள். அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான மசூராக்களை உங்களுடைய வீட்டிலே போய் சொன்னாலும் ரகசியமான சில வெளியகத்திலே சிலவங்களுக்கு தெரியாத சில விடயங்களை உங்களுடைய மனைமார்களை போய் சொல்லக்கூடாது. அப்படி செல்லுகின்ற போது அது சில வேலை பாதிப்பாக ஏற்படும் என்ற கருத்தையும் சொல்லல்லாக அலைவசன் அவர்கள் ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு வழங்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் சொல்லல்லாக அலைவசன சொன்னார்கள், சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க நான் தயார், யார் இந்த நாவையும் இந்த மர்மஸ்தானத்தை பாதுகாக்கின்றார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க தயார் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாவை பாதுகாத்தால் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். ஒரு ஊரிலே பிரச்சனையா, அதற்கு காரணம் இந்த நாவு தான். ஒரு குடும்பம் கரைகிறதா, அதற்கு காரணம் இந்த நாவு தான். ஊர்ல ஒற்றுமை இல்லையா, காரணம் அதற்கு இந்த நாவு தான். கண்ணியமானவர்களே, நிர்வாகத்தை நல்ல முறையில செய்ய முடியாதா, காரணம் இந்த நாவு தான். எனவே நாவை பாதுகாத்தால் எங்களுடைய ஊரை பாதுகாக்கலாம், எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம். ஒற்றுமை என்பது ஒரு பலம், ஒற்றுமை என்பது ஒரு சக்தி, ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வரும் இந்த மிகப்பெரிய ஒரு இபாதா. இந்த இபாதாவுக்கு தடையாக இருப்பது இந்த நாவினால் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த ஒற்றுமைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் மனிதன் எழுப்புகின்ற போது எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கின்றது, எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கின்றது. நீ எங்களுடைய விடயத்திலே நேராக இருந்து கொள், நீ எங்களுடைய விடயத்திலே நேராக இருந்து கொள்வோ. கால், முகம், மேனி எல்லா உறுப்புகளும் நாவை பார்த்து சொல்கிறது, நேராக இருந்து கொள். நீ நேராக, நீ நேர்மையாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் நேர்மையாக இருப்போம். நீ அதாவது வலுக்கி விட்டால், நீ சறுக்கி விட்டால் நாங்களும் ஒன்னால் பாதிக்கப்படுவோம் என்ற செய்தியை ஒவ்வொரு நாளும் ஏனைய உறுப்புகள் நாவிடத்திலே முறையிடுகிறது. ஏனென்றால் நாவால் ஒரு வார்த்தையை நாங்கள் பேசிவிட்டால் அதனால் கூட ஆக அடிபடுவது எங்களுடைய உடம்பு, எங்களுடைய சொத்தை, எங்களுடைய கால். நாங்கள் சில வேலை வெட்டப்படுவோம், சில வேலை குத்தப்படுவோம். காரணம் என்னென்று பார்த்தால் எங்களுடைய வாயால வந்த ஒரு வார்த்தையால் எங்களுக்கு அப்படியான விளைவுகள் ஏற்படுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான விடயங்களை நாம பேசக்கூடாது. இன்னும் ஒரு விடயம் இருக்குது, இது யாருடைய வாயாலும் வரக்கூடாது. அதாவது குப்பியத்தான ஒரு விடயம், அல்லாஹ் பாதுகாக்கவும். கண்ணியமானவர்களே, நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். இந்த நிலைமைகளை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். இன்றைக்கு ஆட்சி, இன்றைக்கு ஆட்சி இருக்கிறவர் நாளைக்கு சிறையில் இருக்கிறார், நாளைக்கு சிறையில் இருக்கக்கூடியவர் நாளை மறுநாள் ஆட்சி இருக்கிறார். சென்ற வருஷம் ஆட்சி இருந்தவர்கள் இன்று சிறையில் இருக்கிறார்கள், இன்று சிறையில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த வருஷம் ஆட்சி இருப்பார்கள். எனவே உலகம் என்பது அது விளையாட்டு, உலகம் என்பது அது ஒரு வாழ்க்கை அல்ல, அது வாழ்வதற்காக வந்த ஒரு இடம், அது நிரந்தரமான இடம் அல்ல, அது மருந்தை போன்று நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைகளை அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான். நாங்கள் அதை மீறி சில வார்த்தையை பயன்படுத்தினால் அது பயங்கரமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான், மனிதனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் அவன் எங்களை அழைக்கிறான். ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால், ஏதாவது சோதனை வந்து விட்டால், பிசினஸ்ல ரொஸ்து வந்து விட்டால், கடும் போக்குவாதிகளால் எங்களுக்கு சோதனை வந்து விட்டால் தான் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகிறது. அப்போதுதான் நோம்பு பிடிப்பது, அப்போதுதான் சுண்ண சொல்வது, அப்போதுதான் தாஜர் சொல்வது. அந்த நிலைமை வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கையேந்துவோம். கையேந்தியதுக்கு பின்னால் சும்மைதாகுமின்னா, பின்னர் அல்லாஹ்ட கையெழுத்தி கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கு ஒன்று ஏற்பட்டுட்டு அந்த தீங்கை நீக்கிறியா அல்லாஹ், சோதனை நீக்கிறியா அல்லாஹ்னு அல்லாஹ்ட கையேந்துவோம். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அந்த சோதனை அப்படியே நீக்கி உங்களுக்கு நேமத்தை அல்லாஹ் தருவான். அது அல்லாஹ் அப்படியே நீக்கி உங்களுக்கு நேமத் அருள் செய்வான். அருள் செய்ததற்கு பின்னால் சோதனையிலே இருந்து நீங்கள் மீண்டதற்கு பின்னால் உங்களுக்கு ஒரு அரசியலே நல்ல ஒரு விடிவு கிடைத்ததுக்கு பின்னால் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவீர்கள். அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தை. அதை சொல்கிறான், இது என்னுடைய அறிவால நான் செய்து கொண்டது. நிலைமைகளை மாற்றி மாதத்தில் கேட்டான், சோதனைகளை மாற்றி நிம்மதியை தா யாவெல்லாம் நல்லாட்ட கேட்டான், நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை தா என்றெல்லாம் கேட்டான், யாழ வறுமை எண்ணிக்கை என செல்வது நாட்டு கேட்டான், பிள்ளை பாக்கியம் இல்லாத மலடிகளாக இருக்கிறோம் யாழ்லா பிள்ளை பாக்கிய தாய் நல்லாட்ட கேட்டான். ஆனால் இதெல்லாம் கொடுத்ததுக்கு பின்னால் ஒரு வார்த்தை இந்த அறிவா சொல்லுவான், என்னுடைய அறிவால என்னுடைய டேலண்டால நான் இதை செஞ்சதுன்னு சொல்லுவான். கண்ணியமானவர்களே, இப்படி யாராவது சொன்னால், அல்லாவை மறந்த குப்பியத்தான வார்த்தை யாராவது சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், இது ஒரு சோதனை, பல சோதனைகள் வந்து உங்களை சூழ்ந்து கொள்வதற்கு இது ஒரு சோதனை என்பதால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கின்றான் இந்த சோதனையை பற்றி, வலாகின் அக்ஸரஹும் லா யஅலமூன், இந்த சோதனையை அதிகமான மக்கள் இன்னும் வழங்க மாட்டார்கள். சமூகத்திலே இன்று கூட வழங்காத நிறைய மக்கள் இந்த சோதனையை பற்றி இப்படியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல்வாதி செய்தது, இந்த நாட்டு அரசனால் செய்தது, இந்த நாட்டால் செய்தது என்று சிலர்கள் பேசுவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான வார்த்தை இருக்குது, மிகவும் பயங்கரமான வார்த்தை. எனவே இப்படியான வார்த்தைகளையும் எங்களின் நாவல் இது வரக்கூடாது. அதுவும் எங்களுடைய அதாவது ஊரிலே எங்களுடைய பரக்கத் இல்லாமல் போவதற்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் வருவதற்கு காரணமாக இருக்கும். அதுக்கு பொய்யான செய்திகளை உடனே ஏற்றுக்கொள்ள கூடாது. பொய்யான செய்திகளை பலர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்றாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்லிவிட்டு நேரத்தில் முடிக்கிற கண்ணியமானவர்களே, நேரம் போதாது. எனவே சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிட்டு இந்த முன்பாவை முடிக்கிறேன். ஏனென்றால் முக்கியமான சில விடயங்கள் இதை சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த சமூகத்திலே சிலர்கள் பொய்யான செய்திகளை அதாவது அந்த செய்திகளை உடனே ஏற்றுக்கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், அந்த செய்தி பெற்றாலும் இன்று பிள்ளைக்கு கிடைக்கிறது, அதனால் பிள்ளை என்ன செய்கிறார், அந்த செய்தி அப்படியே போவர் பண்ணுகிறது. உதாரணமாக ஒரு வாப்பா இருக்கிறா, வீட்டுல வந்து புறம் பேசக்கூடாத வாப்பா, புறம் பாவம் சொல்லக்கூடிய வாப்பா, வாப்பாவே வந்து பிள்ளைகளுக்கு முன்னால் இன்னொரு புறத்தை பேசுறா. வெளிநாட்டு இருக்கிற வாப்பா ஒரு வதந்தியான செய்தி வருகிறது, உடனே வாட்ஸ்அப்ல வைபர்ல பிள்ளைக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. எங்கன்னு விசாரிக்கிறல்ல, மனன் வாப்பாட்ட ஆதாரம் கேட்பாரா, எங்க நடந்த செய்தி வாப்பா, இது ஆதாரம் இருக்குதான்னு கேட்பாரா, இல்ல மகன் செய்வார், ஒரு கூட்டாளிக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாரு. கண்ணியமானவர்களே, எனவே பொய்யான செய்திகளை நம்புவதற்கு பிரதான காரணங்கள் ஒன்று, எங்களுடைய வாப்பா பொறுப்புதாரிகள் இருந்து சிறார்கள் சிறிய சமுதாயத்துக்கு இளைய சமுதாயத்துக்கு வருவது இப்படி வருவது நூலாக பொய்யான செய்திகள் சமூகத்திலே பரப்புகின்றது. அடுத்ததாக நண்பர்கள் என்று கிடைப்பது, நிறைய நண்பர்கள் சேர்ந்து குரூப் கொண்டிருப்பார்கள். கண்ணியமானவர்களே, இதுல என்ன செய்தியை செய்கின்றார்கள், புது படம் வந்தா போடுறது, மற்றவன் குறைய தேர்றது, ஊர்ல ஒரு பழாயி வந்தா தூக்கி போடுறது, இந்த செய்திகளை பரப்புவோம் என்றா பயங்கரமான பாவம். ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்துக்கே அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்றால் குரூப்பினுடாக ஒரு ஊரை சேர்த்து விட்டு, ஒரு நாட்டில் உள்ள மக்களை சேர்த்து விட்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்க இருக்கக்கூடிய செய்தி ஒண்ணுமே தெரியாது, அவரை ஒரு குரூப்ல இணைத்து விட்டு இங்க இருக்கக்கூடிய பலாய்கள், இங்க இருக்கக்கூடிய கெட்ட விடயங்களை அதிலே போட்டு கண்ணியமானவர்களே அவருடைய மூளையை குழப்புவது, அவர்களை குழப்ப செய்வது. கண்ணியமானவர்கள், இப்படியான விடயங்களை நாங்கள் இருந்து விட்டோம், இது பயங்கரமானது. அடுத்தது பொய்யான செய்திகளை நம்புவதற்கு இன்னும் ஒரு காரணம், கவர்ச்சிகரமான வார்த்தையால் கிடைப்பது. உதாரணமாக ஒரு ரேடியோல அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு அறிவிப்பாளருடைய வார்த்தையில ஒரு செய்தி வரும், அல்லது அழகான ஒரு டிவி அதாவது எடிட் பண்ணி போட்டோ எடிட்டர் வீடியோ எடிட்டர் பல அமைப்பு இருக்குது, அதுல அழகான முறையில பல போட்டோக்களை போட்டு அதாவது அழகான முறையில் எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணினா அது சிலவங்க அழகான குரல் கொடுக்கலாம், சாஃப்ட்வேர் பல சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வச்சு குரல் கொடுக்கின்ற போது நம்புவார். எனவே கவர்ச்சிகரமான வார்த்தையால் ஒரு செய்தி கிடைச்சிட்டா அதை போவது அதை சொல்றது, இதுவும் எங்களை நாவால செய்யக்கூடாத காரியம். அடுத்ததாக பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்றதுக்கு இன்னும் ஒரு காரணம், செய்தியை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்றதுக்கு அதை எங்களால் உறுதிப்படுத்திக்கொள்ள போதிய அறிவு எங்கள்கிட்ட இல்ல, எங்கள்கிட்ட இஸ்லாம் இல்ல. ஒரு செய்தி வந்தா நாங்க என்ன செய்யணும் பின்னால் சூழ்நிலை நீமானவர்களே, எனவே ஒரு செய்தி எங்கள்கிட்ட கிடைச்சிட்டா அதை உடனே போவர் பண்ணக்கூடாது, நிதானமா நாங்க யோசிக்கணும். அதுக்கு அடுத்ததாக அவசர புத்தியால் அவசரமாக போவர் பண்றது, இன்னைக்கு 40-40 4-0 4-0 அந்த நியூஸ்கள்ல நிறைய செய்திகள் வருகிறது. கண்ணியமானவர்கள், எஃபில நிறைய நண்பர்கள் இருக்கார்கள், இப்ப இருக்கின்ற ஒரு சிலர்களுக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அதை உடனே போவர்ட் பண்ண வேணும். உதாரணமாக ஒரு நாட்டிலே இந்த நாட்டிலே புரை பார்த்து விட்டார்கள், ஆனால் அதில் எங்கள் ஜமீசுமா அறிவிக்கவில்லை, ஆனால் ஒரு ஊர்ல புரை கண்டு விட்டால் அதை உடனே பேஸ்புக்ல நாங்க அதாவது போவர்ட் பண்றது, இது கூடாது. கண்ணியமானவர்கள், முந்தி கொண்டு செய்திகள் அறிவிக்கக்கூடாது. உத்தியபூர்வமாக அந்த செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கின்ற போது, ஒரு அமைப்பு இருக்கின்ற போது அதற்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டுமே தவிர அதை யாரும் அறிவிக்க கூடாது. உதாரணமாக ஒரு இடத்துல எல்லோரும் சேர்ந்து சம்பந்தம் பேசுகின்றார்கள், ஒரு பிள்ளையை இன்னொரு மணமகளுக்கு பேசி முடிவெடுத்து விட்டார்கள், எல்லோரும் சேர்ந்து அவற்றை விருப்பம், ஆனால் அந்த விருப்பத்தை சிறியவர்கள் இளையவர்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் யாருமே சொல்ல மாட்டார்கள். மூத்தவுடைய ஒரு வாயால் இருந்தால் அல்லது ஒரு ஆளுமுடைய ஒரு வாயால் இருந்தால் அந்த வார்த்தைகளை முடிவார்கள். அது மசூரா, அது ஒரு முடிவு, அது ஒரு இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை, இப்படித்தான் ஒரு விடயத்தை செய்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இப்படியான ஒரு விடயம். அடுத்ததாக பொய்யான செய்திகள் எங்களுக்கு கிடைத்தால் நாங்கள் முதலாவது என்ன செய்யணும் என்பதையும் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், கொண்டவர்களே ஒரு கெட்டவன் பொய்யான செய்தி அவங்கள்ட கொண்டு வந்தா நீங்க என்ன செய்யணும் சொல்லுது. பொய்யான ஒருவன் கெட்ட ஒருவன் ஒரு செய்தி எங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறார், நீங்க முதலாவது செய்யக்கூடியது அதுக்கு ஆதார கேளுங்க, அது நாலு விடத்துல விசாரிச்சு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உறுதிப்படுத்துறதுக்கு பின்னால் என்ன செய்யணும் கண்ணியமானவர்களே, அதை நீங்க உங்க மனசுலதான் வச்சுக் கொள்ளணும். ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இவர்கிட்ட வந்து ரகசியமா சொல்றாரு, இதை நாலு பேர்த்த போய் சொல்றல்ல, மனைவிட காதல இதை ஊறுற இல்ல, இதை என்ன செய்ய மனசுல வச்சு கொடுத்துக்கணும். இதுக்கு பின்னால நாங்க இதை வைக்காம நாங்க பப்ளிக் பண்ணினா அல்லாஹ் சொல்கிறான் இப்படி ஒரு கச்சவர செய்தியை கொண்டாந்து நீங்க நம்மாம பலருக்கு சொல்லிட்டீங்கடா, நீங்க கை சேதப்படுவீங்க. என்னால நிறைய பேரு நான் அநியாயம் செஞ்சு போட்டேனே, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று நாங்க கவலைப்படுவோம் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இன்னும் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னும் சில மனிதர் இருக்கிறார்கள், யுஹை போன அவர்கள் விரும்புகின்றார்கள். எதை விரும்புகிறார் தெரியுமா, அந்த நல்ல மக்களுக்கு மத்தியில நாங்கெல்லாம் சொல்ல வந்திருக்கிறோம், ஈமான பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு மத்தியில கெட்ட விஷயத்தை கொண்டு போய் யாரெல்லாம் விரும்புறாங்களோ, இப்படி சில மனிதர் விடுவார்கள். கெட்ட விடயங்களை, மான கேடான விடயங்களை, அருவறுப்பான விடயங்களை நல்ல நல்ல மக்களுக்கு மத்தியில பரப்ப யாரெல்லாம் விரும்புறாங்களோ, யாரெல்லாம் விரும்புறாங்களோ இப்படி செய்யறதுக்கு அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு கடுமையான அஜாம் இருக்குது. சில வேளை நாங்க செஞ்ச அந்த பொய்யான செய்தியால எங்கட குடும்பம் கலையும், குடும்பத்தில பாதிப்பு ஏற்படும், அல்லாஹ் அந்த உலகத்திலே தண்டனையை தருவான், மறுமையிலும் அல்லாஹ் தண்டனையை தருவான். அல்லாஹ் சொல்லி சொல்கிறான், அப்படிப்பட்ட செய்தியால வார விளைவு உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தெரியும் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த நாவை தந்திருக்கிறான், நாவால நல்ல விஷயத்தை பேசுவோம், சமூகத்துக்கு பிரயோஜனமான விஷயத்தை பேசுவோம், கெட்ட விஷயங்கள் பேசாம இருப்போம். நிச்சயமாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு இந்த நாவின் மூலமாக எங்களுக்கு நாளை மறுமையில நிம்மதிய ஈரட்டத்தை சந்தோஷத்தை தருவான். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், அல்லாஹ் சிறந்த உம்மத்தினுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தான் சிறந்த உம்மத். அல்லாஹ் காரணம் சொல்கிறான், ஏனென்று சொன்னால் வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த உம்மத்துடைய காரணம் என்னென்றால், மக்களுக்கு வெளியாக்கப்பட்ட சமுதாயங்கள்ல நீங்க சிறந்த உம்மத். காரணம் என்ன தெரியுமா, நல்லதை செய்றீங்க, நல்லதை ஏவுறீங்க, நல்லத மத்த மக்களுக்கு இந்த வாயால சொல்றீங்க, பாவமான காரியத்துல நீங்கள் விடுபடையில சமூகத்தை தடுக்கிறீங்க, இப்படியா நீங்க செஞ்சா நீங்க தான் நல்லவங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க சிறந்த உம்மத்தாக அல்லாஹ் எடுக்கணும்டா, நாங்க எங்க நாவை பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த நாவால உண்மையானத்தை, நேர்மைய, மிருதுவாக நாங்க எப்போதும் பேச பழகிக் கொள்ளணும். இந்த நாவால கோல், உரம், அவதூறு, வெட்டி கட்டுதல், திட்டுதல், அவதூறு வார்த்தைகள், சண்டையை மூட்டுதல், பொய், அதாவது புறம் பேசுதல் போன்ற விடயங்கள் இந்த நாவை பாதுகாத்து போனோம். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா இந்த நாவை பாதுகாத்து இந்த நாவின் ஊடாக ஜன்னத்து பிரதோஷ என்ற சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பூரா முஸ்லீம் உம்மத்துக்கும் அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்ல மக்களாக அனைவரை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், என்ன விஷயத்தை பேசணுமோ அந்த விஷயத்தை பேசுவதற்கு எங்க அனைவருக்கு அனுகூல புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த விஷயங்கள் பேசக்கூடாதோ அந்த விஷயத்தில் எங்களுக்கு மௌனத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களும் உனக்கு பொருத்தமான பேச்சுக்கள் ஆக்கிடுவாயாக. நாம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாளை மறுமையில எங்களை அந்தஸ்தம் கூட்டக்கூடிய வார்த்தையில் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், சுவர்க்கத்தின் பக்கம் எங்களை நெருங்கக்கூடிய வார்த்தையில் ஆக்கிடுவாயாக. அருவறுப்பான வார்த்தைகளை விட்டு எங்களை, எங்களுடைய சமுதாயத்தை, எங்களை ஏற்றிருக்கும் எல்லா மக்களையும் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஊருக்கு பரக்கத்து செய்யிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நீ பரக்கத்து செய்யிடுவாயாக. யா அல்லாஹ், நீ எல்லா வழிகளையும் திறந்து கொடுத்துடுவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக.